நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூத்தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவண்ணையூர் இடக்காடர் சமாதியில் சேர்ந்த நிலம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் யவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை அறிவுகளை விடயங்களை அறிந்து அதன் மூலம் அறிவுத்திறன் எடுக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவம் மூலமாக அறிவை திறனை கூட்டும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் வழியில் இன்று இருவரிடமிருந்து கேள்விகள் வந்திருக்கின்றது. ஒருவரிடம் வந்தது ஒரு உலகியல் கேள்வி, மற்றவரிடமிருந்து வந்தது ஒரு சைவ சித்தாந்த கேள்வி. இரண்டுக்கும் முடிந்தளவு பதில் காண்போம். சைவ சித்தாந்தத்தை நோக்கி ஒருவர் கேட்ட கேள்வி, நேற்று யான் சத்சங்கத்தில் இருந்து அதை அவர் எடுத்திருக்கின்றார். அதாவது, ஐயா, இறைவனின் நிலைகள் மூன்று என்று நேற்று ஒரு கேள்வியில் நீங்கள் குறிப்பு தந்தீர்கள். அது தெரிந்த விடயம்தான் சிறு வயதில் இருந்து எனக்கு. ஆனால் அதில் மூன்றிலும் நான் இப்போது இருக்கின்றேன். அதாவது, நீங்கள் நேற்று சொன்ன விடயம், நாங்கள் இறைவனை உருவ வடிவிலும் அருவுருவ வடிவிலும் அருவ வடிவிலும் பார்க்கலாம் என்று. ஆனால் என்னுடைய நிலையில் நான் கிரியா யோகத்துக்கு வந்து இப்போது 6 வருடங்கள் தான். இருப்பினும் நான் இந்த மூன்று வழிகளிலும் இறைவனை வழிபடுகின்றேன். என்னுடைய கேள்வி, இந்த மூன்று வடிவங்களும் எந்தெந்த நிலைகளில் நாங்கள் வழிபட வேண்டும்? இன்னும் நான் இந்த மூன்று நிலைகளிலும் இறைவனை வழிபட வேண்டுமா? இதற்குரிய விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் என்ன தரப்பட்டிருக்கின்றது என்று என்பருடைய கேள்வி. இது பலருக்கும் வரக்கூடிய கேள்விதான். ஏனென்றால் நாங்கள் இன்னும் கோவில் வழிபாட்டில் இருக்கின்றோம், சிவ வழிபாட்டில் இருக்கின்றோம். அதை விட இந்த ரெண்டு வழிபாட்டையும் விட அருவத்தில் கூட நாங்கள் மனதில் தியானத்தில் மனதாலே அகத்திலே நாங்கள் வழிபடுகின்றோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்பது அவருடைய கேள்வி. சைவ சித்தாந்தம் 4 நெறிகள் வழிகளை சொல்கின்றது. எல்லா சிவனடியார்கள் சாதகர்களுக்கு அது சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த வழிகளில்தான் நாங்கள் வளர்ந்தோம், வளர்ந்து வருகின்றோம். இந்த உடலில் மாத்திரமல்ல, பல உடல்களுக்கு முன்னால் பல பிறப்புகளில் வளர்ந்து வருகின்றோம். ஆகவே இந்த 4 நிலைகளையும் 16 சைவ சித்தாந்தம் வகுத்திருக்கின்றது. அதை யோகி ராமையா அவர்கள் கிரியா யோகத்திலும் கொடுத்திருக்கின்றார். அதாவது, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது இந்த 4ஐயும் இன்னும் நான்கு கூறுகளாக வகுத்திருக்கின்றது சைவ சித்தாந்தம். அங்கிருந்து வந்ததுதான் கிரியா யோகம். அதுதான் நாங்கள் படித்ததுதான். மீண்டும் இந்த அன்பருடைய கேள்விக்காக, சரியை சரியை, சரியை கிரியை, சரியை யோகம், சரியை ஞானம், அதே போல் கிரியை சரியை, கிரியை கிரியை, கிரியை யோகம், கிரியை ஞானம். இங்கு ஒரு குறிப்பு என்னவென்றால், ஜோகியாருடையது கிரியையில் யோகம் என்ற நிலைப்பாட்டில் இருந்துதான் பாபாஜி இந்த கிரியா யோகம் என்ற பெயரை கொண்டு வந்தார் என்று பாபாஜி தனக்கு கூறியதாக அவர் ஒரு புத்தகத்தில் குறிப்பு தந்திருக்கின்றார். அது வாய்ஸ் ஆஃப் பாபாஜி அல்ல, இன்னொரு புத்தகத்தில், அந்த எழுதப்பட்ட புத்தகத்தில் அந்த குறிப்பு உண்டு. அதையே தொடர்த்து போவோமாக இருந்தால், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் ஞானம், யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், இறுதியாக ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த 16 அது வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருதரும், ஒவ்வொரு ஆன்மாவும் தங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ற நிலையில் அந்தந்த இடத்தில் இந்த உடலில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எல்லோரும் ஒரே இடத்தில் அல்ல. ஆனால் கிரியா யோகத்தில் இருக்கும் நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் கிரியையில் யோகம் என்ற இடத்திலிருந்து எங்களுடைய இந்த உடலில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது பாபாஜியினால் கொடுக்கப்பட்ட ஒரு அக விடயம். அதைத்தான் ஜோகியார் சூட்சுமமாக எங்களுக்கு தந்தார். ஆகவே நாங்கள் இவை இந்த 16 பகுதிகளையும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்று சொற்றவராது உங்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். பேராசிரியர் சொல்லி தந்ததை அது எல்லோருக்கும் தெரிந்திருத்தல் நல்லது. அதில் அந்த அந்த விளக்கம் இந்த கேள்விக்கு விடையாக அமையும் என்று நினைக்கின்றேன். அதாவது சரியையில் சரியை என்று சொல்லப்படுவது எப்படியான வழிபாடென்றால், ஒரு கோவிலில் நாங்கள் தொண்டு செய்வது துப்புரவு பணியாக இருக்கலாம், புல் எடுத்தலாக இருக்கலாம், என்ன தொண்டு செய்தாலும் அது சரியையில் சரியைக்குள் அடக்கம். சரியையில் கிரியை என்றால் சைவ சித்தாந்தம் சொல்லும் சொல்லு, பேராசிரியர் சொன்னது 25 சிவ முகூர்த்தங்கள் இருக்கின்ற என்றும் கோவில்கள், அதில் ஒன்றை வழிபாட்டு கடவுளாக கொண்டு வழிபடுவது. அது எனக்கு அந்த 25 இப்போது தெரியாது, நான் அவரிடம் கேட்கவில்லை. இருப்பினும் சிவ முகூர்த்தம், அதாவது ஒரு சிவனை நாங்கள் வழிபாட்டு கடவுளாக கொண்டு வழிபடுவது, அது சரியையில் கிரியை. சரியையில் யோகம் என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால், நமது வழிபாட்டு மூர்த்தி அந்த சிவனை மனத்தில் வைத்து அகப்பூசை செய்வது, அதுதான் சரியையில் யோகம். சரியையில் ஞானம் என்னவென்று பார்த்தால், இந்த அகப்பூசையில் ஏற்படும் அனுபவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது, இது சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இனி கிரியை மார்க்கத்துக்கு வந்தோம் என்றால், கிரியையில் சரியை என்றால் என்ன? கிரியையில் சரியை என்றால் சிவபூசைக்குரிய பொருட்களை சேகரித்தல் தான் கிரியை மார்க்கத்தில் சரியை வழிபாடு. கிரியையில் கிரியை என்று சொல்வது சிவபூசையை வீட்டில் புறப்பூசையாக செய்வது, அதாவது நாங்கள் மலர்களையோ இவற்றை சேர்த்து அதை புறப்பூசையாக செய்வதுதான் வீட்டில் கிரியையில் கிரியை. கிரியையில் யோகம், அதுதான் யோகியார் சொன்னது. எங்களுடைய கிரியா யோக பெயர் எங்கிருந்து வந்தது என்று அதிலிருந்து நாங்கள் இப்போது கூர்மையாக கவனிப்போம். கிரியையில் யோகம் என்பது சிவலிங்க வடிவை தியானித்து அகப்பூசை செய்தல், அதாவது நாங்கள் சிவனை அகத்தில் வைத்து பூசை செய்வதுதான் கிரியா யோகம், கிரியையில் யோகம். கிரியையில் ஞானம் என்று சொன்னால் அந்த சிவலிங்க பூசையில் இருந்து, அகப்பூசையில் இருந்து ஒரு அனுபவத்தை நாங்கள் எடுக்கிறது, அதுதான் கிரியையில் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. யோகத்தில் சரியை என்று சொல்வதென்றால் என்ன? யோக நிலையில், அதாவது சரியை தொண்டு செய்யும் போது சிவபெருமானை, சிவனை நினைத்தபடியே செய்தல், இதுதான் இறைப்பணியை நோக்கி செல்லும் நிலை. யோகத்தில் சரியையில் இருந்து தொடங்குகின்றது. சரியையில் கிரியையை எப்படி சொல்கின்றது என்றால் சைவ சித்தாந்தம், சரி யோகத்தில் கிரியையை எவ்வாறு சொல்கின்றது என்றால் சைவ சித்தாந்தம், கிரியை தொண்டு செய்யும் போது சிவபெருமானை நோக்கி செய்தல், அதாவது அவரை நினைத்தபடி செய்தல். அதே போல் யோகத்தில் யோகம் இருக்கும் போதும் புருவ மத்தியில் சிவனை நினைத்தபடி செய்தல், அதற்குரிய காரணம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, புருவ மத்தியில் தான் சிவன் தாண்டவம் ஆடுகின்றார். அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற நிலையில் அந்த திருத்தாண்டவத்தை புருவ மத்தியில் ஆடுகின்றார். ஆகவே அந்த சிவனை நாங்கள் புருவ மத்தியில் நினைத்து செய்வதுதான் யோகத்தில் யோகம் நிலை. யோகத்தில் ஞானம், இத்தகைய தியானத்தால் ஓர் அனுபவத்தை பெறுதல். எப்போதும் சரியையா இருக்கலாம், கிரியையா இருக்கலாம், யோகமா இருக்கலாம், ஞானத்திற்கு வந்துவிட்டால் அனுபவம். அடுத்ததாக ஞானம், ஞானத்தில் சரியே என்று சொன்னால் நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் விடயம், அதாவது தோத்திர சாஸ்திர பொருளை குருவிடம் கேட்டல். வித்யா குருவாக இருக்கலாம், அதற்கு மேலான குருவாக இருக்கலாம், இந்த சாஸ்திர சோஸ்திரங்களை ஒரு குரு மூலம் கேட்டல், அதுதான் ஞானத்தில் சரியை. ஞானத்தில் கிரியை என்றால் இந்த கேட்டவற்றை நாங்கள் சிந்தித்தல். ஞானத்தில் யோகம் என்றால் சிந்தித்ததை வைத்து, இந்த ஞான நூல்களிலிருந்து எடுத்து சிந்தித்ததை வைத்து தெளிதல். ஞானத்தில் ஞானமாகிய இருத நிலை நிட்டை கூடுதல் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே நீங்கள் இங்கு பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சரியையில் சரியை தொடங்கி ஞானத்தில் ஞானம் வரும் வரைக்கும் இறைவனின் நிலைப்பாடுகள் மாறுகின்றன. அதுதான் இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். உருவமாக வழிபடுகின்றோம், புறப்பூசை செய்கின்றோம், அதன் பின் அகப்பூசைக்குள் வருகின்றோம், அதையும் பூசையில் செய்கின்றோம், பேந்து சிவனை நாங்கள் புருவ மத்தியிலிருந்து தியானிக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேள்வி கேட்டுக் கொள்ளலாம், நீங்கள் இந்த நிலைகளில் எங்கு நிற்கின்றீர்கள் இந்த உடலில் இப்போதென்று. ஆகவே அதற்கு முதல் நிலைகளை நாங்கள் இந்த புறப்பில் கடந்தோமா என்று கேட்பீர்களாக இருந்தால் ஆம் என்ற பதில் வந்தால் சரி, இந்த புறப்பில் தான் எல்லாம் உங்களுக்கு நிலைத்திருக்கின்றது. இல்லை, நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யவில்லையே இந்த முறைப்படி சரியை சரியையில் இருந்து என்று சொன்னால் அதற்குரிய காரணம் பழைய புறப்புகளில் நீங்கள் அந்த நிலையை கடந்து விட்டீர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த கிரியா யோகம் உங்களுக்கு எங்களுக்கு இந்த உடலில் கிடைத்ததுக்குரிய காரணம் பாபாஜியின் சூட்சும உடைய ஆகி அதை யோகி ராமையா அவர்கள் கொடுத்தது. எங்கிருந்து இந்த கிரியா யோகா பெயரை அவர் எடுத்தார் என்று அதுதான் எங்களுடைய தொடக்க புள்ளியாக நாங்கள் கருதலாம். அது எங்களுடைய உள்ளுணர்வை பொறுத்தது. ஆகவே அதிலிருந்து இப்போது வளர்ந்து கொண்டு போகிறோம். ஆனால் நீங்கள் இப்போது சில செய்திகளை பார்க்கின்றீர்கள், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், இவ்வளவு ஞான நூல்களை சார்ந்தது. அதாவது நாங்கள் படித்து கொண்டிருக்கும் சைவ சித்தாந்தம் தோத்திரங்கள். ஆகவே இந்த நிலையில் நாங்கள் இப்போது பயணிக்கின்றோம். ஆகவே உங்களை ஒரு படி மேலே நீங்கள் நினைத்து பார்க்கலாம், அது உங்களுடைய உள்ளுணர்வும் பாபாஜியும். அந்த வழியில் சென்றால்தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் முறையில் உண்மையாகவே நாங்கள் பயணித்து கொண்டு போகும்போது இந்த சாஸ்திர நூல்களை கேட்டு கற்றுணர்ந்து நாங்கள் நிட்டை கூடுதல் நிலையை அடையலாம். அது எங்களுடைய உள்ளுணர்வை பொறுத்தது. அது நிட்டை கூடுவதென்றால் அதுதான் முடிவல்ல, அதன் பின் நாங்கள் இறை பாதத்தில் பதிஞானத்துக்காக காத்திருக்க வேண்டும். இந்த முறைகளில் போகும்போதுதான் இருவினை ஒப்பு, மலப்பரிபாகம், சத்நிதி பாதம் இவையெல்லாம் நடக்கும் என்று படித்து கொண்டு போகின்றோம். இதுதான் இந்த அன்பர் கேட்டதுக்குரிய கேள்வி. இந்த உருவத்தில் நான் நிக்கட்டா, மூன்று இடங்களிலும் வழிபடுகின்றேனே என்று கேட்டால் அவருடைய ஆன்மாவின் பக்குவத்தை பொறுத்தது அந்த கேள்விக்குரிய பதிலே தவிர நான் அதை கொடுக்க முடியாது. சாட்சாத் சிவன் அந்த ஆன்மாவுக்குரிய நிலையை அதை வகுத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் சிலர் இன்னும் அந்த மூன்று வழிபாட்டிலும் நிற்கின்றோம் என்றால் அதனுடைய கருத்து என்ன? நாங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அந்த முதல் வழிபாடான கோவில் வழிபாட்டில் இருந்து இன்னும் விலகவில்லை. ஆகவே இன்னும் எத்தனை பிறப்புகள் எடுத்து அதிலிருந்து சிறிது சிறிதாக விலகி இறுதியாக இருக்கும் ஞான நூல்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் நிலைக்கு வருவோம் என்பது உங்களுடைய உள்ளுணர்வும் உங்களுடைய பயிற்சியும். அதற்குத்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இடைநிலையில் கிரியா யோகம் என்பதை கிரியையில் யோக நிலையிலிருந்து எங்களை இந்த உடலில் தூக்குகின்றார். அதன் பின் அந்த வரிப்படி வரி கிரமப்படி எங்களை அழைத்துச் செல்கின்றார். முட்டை கூடும் நிலை வரைக்கும். அதன் பின் நாங்கள் எல்லோருமே பதிஞானத்திற்காக காத்திருக்க வேண்டும். இது எத்தனை உடல்களில் நடக்கும் எங்களுடைய முயற்சியும் சாதனையையும் பொறுத்தது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில், அதை விரிவாக சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி அப்படியே கொடுத்தேன். பேராசிரியர் தந்த தகவல். அடுத்த கேள்வி, இன்னொருவர் கேட்கின்றார், உலகில் ஆபம் எடுக்கலாம், எங்களுடைய சாதனை என்று எடுக்கலாம், நான் நேரத்தை தவற விடுகின்றேன் ஐயா. ஓரளவு நேரத்தில் நான் தங்கியிருந்தேன் சரியாக, ஆனால் என்னுடைய வாழ்க்கை முறைகள், வாழ்க்கையில் நான் செய்யும் வேலை, குடும்பம், ஆன்மீகம் இவற்றிலெல்லாம் தவழ்ந்து கொண்டு போகும்போது பல இடங்களில் நேரத்தை தவற விடுகின்றேன். ஆனால் இந்த நேரம் என்பது மிகவும் முக்கியம் என்று எனக்கு தெரியும், ஆனால் தவற விடுகின்றேன். இதற்குரிய காரணம் என்னவோ என்று அவர் இந்த நேரத்தை பற்றி சிறிது பேச வேண்டும் என்று கேட்கின்றார். நிச்சயமாக நேரம் என்பது எங்கிருந்து தொடங்கியது? பரம்பொருளிலிருந்து தொடங்கியது. காலம் நியதி, கால தத்துவத்தை தான் பரம்பொருள் வைத்து இந்த ஆன்மாக்களை இறக்கி விடுகின்றார். எல்லாவற்றிற்கும் நேர கணக்கு வைக்கின்றார். இறப்பது கூட அவருக்குத்தான் அந்த நேரம் தெரியும். நொடி கணக்கில் வைக்கின்றார் எல்லோருக்கும். அவரே சாச்சா சிவபெருமானே நேரத்துடன் இயங்குகின்றார் என்றால் அந்த நேரத்துக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உணர வேண்டும். அது மாத்திரமா? இயற்கையை பாருங்கள். இயற்கையில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் இந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அதை கோமானமாக பார்க்க போனால் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிரினங்களையே பாருங்கள். காலை சூரிய உதயம் வரும்போது எல்லாம் பறக்கின்றது, சங்கீதம் பாடுகின்றது, கரைகின்றது, அதன் பின் உணவுக்காக அலைகின்றது, எல்லாவற்றையும் உண்ணுகின்றது, இரவில் படுக்கைக்கு சூரிய அஸ்தமனத்துடன் போகின்றது. ஆகவே இந்த அறிவுகள் குறைந்த பிராணிகள் உயிரினங்களே நேரத்திற்கு செய்கின்றன. எந்த நேரத்தை வைத்து? சூரியனின் ஓட்டத்தை வைத்து செய்கின்றன எல்லாவற்றையும். பறவைகள் யோசிக்கலாமா, சூரிய அஸ்தமனம் ஆகின்றது 6 மணிக்கு, நாங்கள் இன்று 9 மணிக்கு ஏதாவது போய் இறை தேடுவோம் என்று? முடியாது. ஏன்? அவர்களுடைய இறை தேடல் எல்லாம் சூரிய வெளிச்சத்தில் செய்யப்பட வேண்டியவை. அதே போல எங்களுக்கும் மனிதனாக இருக்கும் நாங்கள் கூட எல்லா நேரமும் கடவுளால் எங்களுக்கு வகுத்து தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை மாற்றுகின்றோம். ஏன் காலையில் பயிற்சி செய்ய வேண்டும்? நான் இன்று இரவு பயிற்சி செய்வேன், நாளைக்கு மதியம் பயிற்சி செய்வேன் என்று நாங்கள் தான் இந்த மன ஓட்டத்தால் எல்லாவற்றையும் மாற்றி இப்ப சிக்கலில் தவிக்கின்றோம். அதுதான் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில். அது உங்களுடைய வினை கணக்காகவும் நீங்கள் எடுக்கலாம், அதை மூல காரணமாக எடுக்கலாம், ஆனால் துணை காரணமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை முறை. ஆகவே நேரத்தை, நேரத்திற்கு எல்லாவற்றையும், அது எதுவாகவும் இருக்கலாம், ஆன்மீகம் மாத்திரமல்ல, உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மற்ற விடயங்களாக இருக்கலாம், நேரத்திற்கு செய்வதில் மிகவும் அர்த்தம் உண்டு. இந்த நேரக்கணக்கை வைத்துத்தான் இறைவனுடைய படைப்பில் கூட தனு கரண புவன போவங்கள் எல்லாம் படைக்கப்பெற்றது. ஆன்ம தத்துவத்தில் இந்த குணங்களை வைத்து, குணங்கள் என்றால் என்ன? சத்துவ குணம், தமோ குணம், ரஜோ குணம், இந்த குணங்கள் அடங்கியதுதான் உயிர்களும் பொருட்களும், பசுவும் பாசமும். ஏன் அதில் கூட பார்த்தோம் என்றால், சத்துவ குணம் நிரம்பிய நேரத்தில் சில விடயங்கள் எங்களுக்கு புலப்படுகின்றது, தமோ குணத்தில் சில விடயங்கள் புலப்படுகின்றன, ரஜோ குணத்தில் சில விடயங்கள் புலப்படுகின்றது என்று சொல்லி அதற்குரிய நேர கணக்கும் தரப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். சத்துவ குணம் மேலோங்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தங்களாகவும், ரஜோ குணம் நடக்கும் நேரம் மதிய நேரங்களாகவும், தமோ குணம் நடக்கும் நேரம் இரவு நேரங்களாக கூட கடவுள் வகுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆன்மாக்கள் ஆகிய உயிர்களுக்கு மாத்திரமல்ல, பொருட்களுக்கும் அந்த குணங்கள் உண்டு. அவர் படைத்த படைப்பில் இருக்கும் எல்லாவற்றும் இந்த குண தத்துவத்தில் இருந்துதான் எல்லாமே உருவானவை. இது சைவ சித்தாந்த ஆன்ம தத்துவத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம். உயிர்கள் கூட வித்யா தத்துவத்திலிருந்து அதனுடைய காரண சரீரத்தை வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயை மூலமாக எடுத்து கஞ்சுவ சரீரத்தை காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்து தத்துவங்கள் மூலம் புருடனாக எடுத்து அங்கிருந்துதான் ஆன்ம தத்துவத்துக்குள் ஆன்மாவை செலுத்துகின்றான் இறைவன். அந்த ஆன்ம தத்துவத்துக்குள் வந்தவுடன் முதலாவது கிடைக்கும் போர்வை ஆன்மாவுக்கு குண தத்துவம். அதன் பின்தான் சூட்சும தேகமும் தூள தேகமும். அதே போல்தான் பொருட்கள் கூட பொருட்களுக்கும் இந்த மூன்று நிலைகளும் குணங்களும் உண்டு. ஆகவே எல்லாம் நேரப்படிதான் நடக்க வேண்டும் என்பது இறைவனின் நியதி. உங்களுக்கு அது மாறி நடக்கின்றது, அதில் நிற்க முடியவில்லை என்றால் அதற்குரிய காரணம் உங்களுடைய வாழ்க்கை முறை. ஆகவே நாங்கள் இயற்கையை உணர்ந்து அதற்கு மேலாக இருக்கும் பரம்பொருளின் நேர கணக்கை அவர் எவ்வாறோ செய்கின்றார் என்பதை உணர்ந்து நாங்களும் அந்த வழி நிற்க பார்ப்போம் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய சிறிய விரிவான பதில். ஆகவே இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இன்று பதில் கண்டிருக்கின்றோம். அதற்கு நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நமோம்
ஓம் கிரியா பாபாஜி நமோம்
ஓம் கிரிய பாபாஜி நமோம்
ஓம் சிவாய நமோம்
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவது அன்பர் கேள்விக்கு நாம் எந்தெந்த நிலைகளில் வழிபட்டு பெற வேண்டும் என்பதை விளக்கத்துக்குரிய கேள்வியாக அமைந்தது. அதில் முக்கியமாக அவர் சைவ சித்தாந்த விளக்கம் கேட்டபடியால் அதில் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட விளக்கங்கள் மிக தெளிவாக சுருக்கமாக தரப்பட்டது, அவற்றை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அவற்றை நாங்கள் மிக சுருகிய தலையங்கங்களில் உள்வாங்கினோம். அதை ஒரு கூறலாம் என நினைக்கின்றேன். சைவ சித்தாந்தம் நாலு வழிகளில் உண்டென்பது முதலாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாலு நிலைகளும் உண்டு. இந்த நான்கு நிலைகளும் மேலும் ஒவ்வொரு நிலையிலும் நான்காக 16 நிலைகள் உள்ளது என்பதை முந்தியும் கூறியிருந்தது. அதே ஒன்று தெளிவாக கூறப்பட்டது. அடுத்ததாக முக்கியமாக சரிகையில் உள்ள மூன்று நிலைகளிலும் அவருடைய நிலைமையை பற்றி கோயில் என்ன மாதிரி அந்த சரிகையில் வழிபட வேண்டும் என்பதற்காக சரிகையில் முதலாவது சரிகையில் சரிகை கோயில் தொண்டாகவும் சரிகையில் கிரிகையில் இந்த 25 நிறமூத்தங்களில் ஒன்று வழிபடுதல் அதே போன்று மற்றும் சரியையிலும் மனத்தில் பூசை செய்தனவும் அடுத்து கிரியையில் உள்ள நான்கு நிலைகளில் முக்கியமாக சிவபூசை பொருட்களை சேர்த்தல் புறப்பூசை சிவலிங்க வழிபாடு பூசையை பற்றியும் அடுத்து யோகத்தில் உள்ள இதுகளை பற்றி நான்கு நிலைகளும் என்ன மாதிரி என்பது கிரியை தொண்டு சிவபெருநாள் புருவ மத்தியில் என்பதை பற்றியும் அடுத்ததாக இறுதியாக சுருக்கமாக ஞானத்தில் கிரிகை தோஸ்திர சாஸ்திரத்தை குழு மூலம் அறிதல் ஞானத்தில் கிரிகை கேட்டல் இறுதியாக ஞானத்தில் நிட்டை கூடுதல் என்று சுருக்கமாக விளக்கமாக சொல்லப்பட்டது. இருப்பினும் நாங்கள் இதை இப்பொழுது கேட்கும்போது தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இதை தொடர்ந்து தெளிவாக இருப்பதற்கு எங்களுடைய காணொலியை கேட்டு மீண்டும் அதை நாங்கள் கேட்க வேண்டும் என கூறிக்கொண்டு அடுத்ததாக இரண்டாவது அவருடைய கேள்வி அன்பருடைய கேள்வியும் வந்து நேரத்தை தவற விடுதல். அதில் வந்து முக்கியமாக இந்த நேரம் வந்து பெரம்பொருளினால் இருந்து தொடங்கிய என்ற விளக்கமும் நேரத்தை வைத்துத்தான் தனு கர்ண பூவங்கள் அமைக்கப்பட்ட என்ற விளக்கமும் அது மாத்திரமல்ல மூன்று குணங்கள் கூட நேரத்தை வைத்து உருவாக்கப்பட்டது. பொருட்களுக்கு மூன்று குணங்கள் உண்டு, அது நேரத்தை வைத்து தான் என்று சொல்லி நேரத்தின் முக்கியத்துவையும் அதை வாழ்க்கையில் சரியாக கடைபிடித்தால்தான் நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து சாதனைகளை கூட கூடிய அறிவுத்திறன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் மீண்டும் காணொலியை கேட்டு இந்த சத்சங்கத்தில் கூறப்பட்ட விடயங்களை மேலும் தெளிவுபடுவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரி பாபாஜி நமோம் சிவாய் நமோம். நன்றி ரமணையா, உங்களால் முடிந்த அளவு அதை சொல்லியிருக்கின்றீர்கள். எல்லோரும் சத்சங்கத்தை மீண்டும் கேளுங்கள். இது மிகவும் முக்கியமான நிலை. உங்களை நீங்களே எங்கிருக்கின்றீர்கள் என்பதை உணர்வதற்கு மிகவும் முக்கியமான தகவல்கள் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டதை அப்படியே கொடுத்தேன். பேராசிரியர் சொல்லி தந்ததை ஆகவே நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நமோம். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம் கார்த்திகேயா. ஓம் கிரிய பாபாஜி நமோம்
ஓம் சிவாய நமோம்
ஓம் சிவாய நமோம்.
இந்த சத்சங்கத்தில் மாணவர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து அருமையான ஒரு பதிலை நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த கேள்விக்கு சரியான பதில் அதான் ஆர்டர். சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய 25 முகூர்த்தங்கள்கிட்ட சொல்லி அதான் ஆர்டரா சொல்லியிருக்காங்க. அத சிறப்பான முறையில நீங்க அதை எடுத்து சொன்னீங்க. அத இன்னும் நம்ம சைவ சித்தாந்தம் படிக்க 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 கேட்க கேட்க அதனுடைய தெளிவு நமக்கு வரும். இப்ப வந்து முழுமையா சொல்லி அத எனக்கே புரியாது அந்த அளவுக்கு. ஆனா வந்து உண்மை அதுதான், அந்த ஆர்டர் தான் உண்மை, அதுதான் கரெக்ட். ஏன்னா அது வந்து இவங்க உருவாக்கல, மகான்மார்களே அதை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, அருளாளர்களே அந்த குறிப்பை கொடுத்திருக்காங்க. அது ஆர்டர் பிரகாரம் தான் அதை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில அந்த கருத்து சிறப்பான கருத்து. பரவாயில்ல, இந்த மாதிரி இப்படி இப்படி கருத்துக்கள் வந்தா தான் நமக்கு ஒரு தெளிவுபடும். இல்லைன்னா அது இல்லை, இது இருக்கு, இது இருக்கு, அது இல்லைன்ற மாதிரி ஆயிடும். எல்லாமே இருக்கு, எல்லாமே இல்லை, அப்படிதான் இருக்குது. சைவ சித்தாந்தமே சொல்றது எல்லாமே இருக்கு, எல்லாமே இல்லை, ஆனா ஒண்ணு இருக்கு. அது தெளிவுபடுறதுக்கு இப்படியே நம்ம நீச்சல் அடிச்சு நீச்சல் அடிச்சு நீச்சல் அடிச்சு போக்குள்ளதான் அது இந்த யோக மார்க்கத்துலதான் நமக்கு சீக்கிரம் அந்த தெளிவு கிடைக்கும்ன்றதையும் சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்றாங்க. அதை நோக்கிதான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், சிறப்பான பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல சிறப்பான கேள்வி பதிலையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதே போல சிறப்பான ஒரு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துல இருந்து நம்ம ஒரு பல விஷயங்களை பாபாஜி நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதுல இருந்து நமக்கு தெளிவு கிடைக்கன்றதுல அச்சம் இல்லை. நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன், மிகவும் அருமையாக ஓமானத்தின் மூலம் அதை கொணர்ந்தீர்கள். இந்த கேள்வி வந்ததுக்குரிய காரணமே இந்த உருவம், அருவுருவம், அருவ வழிபாட்டில் நிற்கின்றேன் இன்னும், எப்போது எதை விடுவேன் அல்லது எப்போது விட வேண்டும் என்ற விளக்கம்தான். அது மிகவும் அருமையாக பேராசிரியர் தந்ததை கொடுத்தேன். ஆனால் அதுக்கு சுருக்கமான பதில் என்றால், நாங்கள் சிறிய வயதிலிருந்து படித்ததென்றால், சரியை மார்க்கம் என்றால் உருவம், கிரியை மார்க்கத்தில் நின்றால் அருவுருவம், யோக மார்க்கத்தில் நின்றால் அருவம். இவ்வளவுதான் சுருக்கமாக படித்தோம். ஆனால் அதை இப்போது 16 கீறுகளாக பிரித்து சைவ சித்தாந்தம் அதில் மேலதிக விளக்கங்களை தந்திருக்கின்றது. ஆகவே ஞானத்தில் அங்கே நிற்போம் என்றால் அதுதான் நாங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது. அவ்வளவு அவ்வளவு அற்புதமான இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எல்லா இடத்திலும் இருக்கின்றோம். அதான் இந்த அன்பருடைய கேட்ட கேள்வி என்னுடைய கண்ணை திறந்தது. நாங்கள் இப்போது இப்போ முதலாம் வகுப்பு படித்து விட்டோம், இரண்டாம் வகுப்பு படித்து விட்டோம், மூன்றாம் வகுப்பு படித்து விட்டோம் என்று கொண்டு போனாலும் எங்களுடைய அறிவுத்திறன், எங்களுடைய நிலைகள் எல்லாம், எல்லா நிலைகளிலும் நாங்கள் நிற்கின்றோம் என்றால், ரைட், இன்னும் முழுமையாக எல்லா நிலைகளையும் முடிக்கவில்லை என்பது ஒரு அர்த்தம். அது முடித்தால்தான் இது என்பது அல்ல. அப்படி அது முடித்தால்தான் இது என்பதென்றால், நாங்கள் பழைய பிறப்புகளில் அவற்றை கடந்திருக்க வேண்டும். அதே நேரம் இப்ப ஞான நிலையில் சரியை என்ன, கிரியை என்ன, யோகம் என்ன, ஞானம் என்ன என்ற நிலையை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் ஞானத்துக்கு வந்து விட்டோம் என்று ஆணவ மலத்துக்கும் போய்விடக் கூடாது. இந்த அன்பர் கேட்ட கேள்வியில் நாங்கள் இன்னும் உருவ வழிபாட்டை செய்கின்றோம். ஆகவே எங்களுடைய வளர்ச்சி எல்லா இடங்களிலும் சிறிது சிறிது ஏற்பட்டிருக்கின்றது. அது பழைய பிறப்புகளிலிருந்து ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் சரியான திசையை நோக்கி சத்குரு கிரியா பாபாஜியின் வழிகாட்டலில் சிவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற செய்திதான் உண்மை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நமா.